நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, மருத்துவ நிகழ்ச்சிகள் நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க ரெகுலரா லிசன் பண்ணி எங்களுக்கு ஃபோன் மூலமா ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பற்களை பத்தி. பல்லு போனா சொல்லு போச்சு அப்படிம்பாங்க. முகத்துக்கு அழகு தர்றதே பாத்தீங்கன்னா பல்வரிசை தான். அந்த பல்வரிசை கோணல் மணலா இருந்தா நம்மளுக்கு மற்ற இதை ஏதோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ உடனே பல்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சரி, இந்த பல்லுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் தேவி தினேஷ் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்
டாக்டர். சொல்லுங்க, அதை பொதுவாக இப்போ பல்லு அப்படின்னு பார்க்க போனால் 32 பல் இருக்குது இல்லைங்களா, ஒரு க்ரோனப் வந்து 32. என்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதாவது ஒரு ஹெல்த்தியாக இருந்தாலும் கூட சில பேருக்கு பற்களில் தெரியாமலே வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அந்த அலைன்மெண்ட் மட்டும் இருந்ததுன்னா கொடுக்குறாங்க, கேவிட்டிஸ் பற்றியெல்லாம் அவங்க பெரும்பாலும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வேற பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு டூத் பேஸ்ட் சொல்கிறாங்க. ஸ்பார்க்லிங் ஒயிட் டீத்ங்கிறாங்க, 24 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்க, 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன், கேவிட்டி ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் சாத்தியம் தானா? அப்புறம் பொதுவாக பற்களில் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் நார்மலாக உள்ள ஒரு அடல்ட்டுக்கு?
பற்கள் பிரச்சனைகள் வந்து பல்வேறு வகைப்படும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லு சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து சூயிங் ஹேபிட், கடிச்சு சாப்பிடணும், டைஜஷன்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கடிச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். அண்ட் பற்களில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்மோஸ்ட் திங் வந்து காரைப்படியிறது. அந்த காரைப்படியிறது அது ஈறு பிரச்சனைகள், மற்றபடி பல்லனுடைய சொத்தை அதாவது டீகேன்னு சொல்லுவோம், ஸோ அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தான் மெயினாக வரும். இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா உணவு பழக்க வழக்க முறைகள் ஒன்று, அது ஒன்று. அது இல்லாமல் ரெண்டாவது வந்து நம்ம சரியாக வந்து ப்ராப்பராக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் ப்ரஷிங் ஹேபிட்ஸ், பற்கள் வந்து ப்ரஷிங் ஹேபிட்ஸ் இல்லை, ப்ராப்பராக இல்லை, 2 times ப்ரஷ் பண்ணுறது இல்லை, இது ஒன்று. அது இல்லாமல் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன அப்படின்னா இந்த சலைவா எச்சில் ஊறுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த எச்சிலில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மாறுபடும் போது அந்த நுண்கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது வந்து காலனைசேஷன் பற்களில் ஆகுது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி பல் சொத்தை, இந்த மாதிரி பல்வேறு வகை பிரச்சனைகள் வந்து உருவாகுது.
நீங்கள் சொன்னீங்க ப்ரஷிங் ஹேபிட்லாம் சரியா இல்லைன்னா கூட வரும் அப்படின்ட்டு, இந்த ப்ரஷிங் ஹேபிட் பற்றி சொல்லுங்களேன்.
ப்ரஷிங் ஹேபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2 times செய்யணும், மார்னிங் அண்ட் நைட். முடிஞ்சது அப்படின்னா 3 times கூட செய்யலாம். ஆனால் 3 times செய்யும் போது ப்ரஷிங் ஹேபிட்டில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ரஷிங் பண்ணுற முறை, டெக்னிக், அது பார்க்கணும். அண்ட் ப்ரெஷர், நம்ம கையிலேருந்து ப்ரஷுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போடுறோம், ஸோ தட் பல்லு மேலே எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் போட்டு 3 times ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனாமல் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ஸும் டீத்தும் சேர்ற இடத்துல ஒரு சி ஷேப்டு டிஃபெக்ட் மாதிரிலாம் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அப் அண்ட் டவுன் ப்ரஷிங், அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 32 teeth இருக்கோ இல்லை 28 teeth இருக்கோ, எத்தனை டீத் இருக்கோ, ஒரு டூத்துக்கு வந்து 5 surfaces இருக்கும். அந்த 5 surfaces ப்ரஷ்ல போய் ஒரு வாட்டியாவது ரீச் ஆகிற மாதிரி கிளீன் பண்ணீங்க அப்படின்னாலுமே போதும். நீங்கள் அதேமாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இப்போலாம் சாஃப்ட் வருது, எக்ஸ்ட்ரா சாஃப்ட் பிரிசில்ஸ் எல்லாம் வருது, ஸோ எக்ஸ்ட்ரா சாஃப்ட் பிரிசில்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே போதும். மார்னிங் அண்ட் நைட் போத் டைம்ஸ் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணும். மத்தியான டைமில் முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி மவுத்தை வந்து வாஷ் பண்ணும், காகிள் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு உப்பு தண்ணி போட்டு நார்மலாக பிபி இல்லாதவங்க ஹாட் வாட்டர் காகிளிங் மாத்திரம் பண்ணீங்க அப்படின்னாலுமே மோர் தேன் எனஃப்.
எவ்வளோ நாளைக்கு ஒரு டூத் ப்ரஷ்ஷை மாற்றணும். இப்போ இந்த கார்பன் இன்ஃபியூஸ்ட் அப்படின்ட்டு பிரிசில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிளாக் கலரில் இருக்குது, அதனால் என்ன பிரயோஜனம், அதாவது அது சென்சிட்டிவிட்டிக்குன்னு கேள்விப்பட்டேன், உண்மையிலே அதெல்லாம் வந்து இஃபெக்ட் தானா?
ப்ரஷிங் இஃபெக்டில் தான் இருக்கே தவிர பிரிசில்ஸ் வந்து ஹார்ட்லி ஒரு 10% தான் வந்து ப்ளே ஆகுது ரோல். அது இல்லாமல் வந்து கார்பன் இன்ஃபியூஸ்ட் அப்படின்றது வந்து என்னென்னா அப்ரேசிவ் குவாலிட்டி, அதாவது அந்த தேய்மானம் அந்த ப்ரஷ்ஷுக்கும் அந்த பிரிசில்ஸுக்கும் டூத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபிலமெண்ட் சர்ஃபேஸ் வந்து அந்த தேய்மானத்தை வந்து அது ரொம்ப வந்து குறைக்கும். ஸோ அதனால தான் அது சொல்லியிருக்கிறது. மற்றபடி நீங்கள் கார்பன் இன்ஃபியூஸ் தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை, பட் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் பிரிசில்ஸே வந்து மோர் தேன் எனஃப். 3 months ஒரு வாட்டி ப்ரஷ்ஷை வந்து மாற்றினா போதும். அண்ட் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுறதை பொறுத்து தான், ஒன்ஸ் அந்த பிரிசில்ஸ் ஃப்ரே அவுட் ஆகுது, ஒரு மாதிரி விரிஞ்சு போகிற மாதிரி ஆகுது அப்படின்னா அதுதான் இண்டிகேஷன் உங்களுடைய டூத் ப்ரஷ். மற்றபடி நார்மல் பர்சனாலிட்டிஸ் ப்ரஷ் பண்ணும்போது 3 months ஒன்ஸ் கண்டிப்பாக ப்ரஷ் மாத்துறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
நான் ஒரு தடவை ஏதோ ஒரு புக்கில் வாசித்த ஞாபகம், இந்த ஜெல் பேஸ்டு டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ஒயிட் கலரில் உள்ளதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது நிறைய டூத் பேஸ்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது எந்த டூத் பேஸ்ட் எடுக்கிறது. ஏன்னா ஜெர்ம் பில்டப்பை குறைக்கிறதுக்கு ஒன்று, அப்புறம் 12 hour ஒன்று, 24 hour ஒன்று, ஸ்பார்க்லிங் ஒயிட் டீத் ஒன்று, இப்படி ஏகப்பட்டது வருது. எந்த டூத் பேஸ்ட் நமக்கு உகந்தது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த ஜெல் எஃபெக்ட்ஸ், ஒயிட்டனிங் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கேட்டீங்க. பட் இதெல்லாமே மீறி ஒயிட் க்ரீம், ப்ளூ ஜெல்ஸோ இல்லை ரெட் ஜெல்ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ளூ ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெயினாக வந்து மவுத் ஃப்ரெஷனிங் எஃபெக்ட் தான் இருக்கும். அதே மாதிரி ரெட் ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த ஒயிட்டனிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஒயிட்டனிங் எஃபெக்ட்டுக்கு உண்டாக வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அப்ரேசிவ் மெட்டீரியல்ஸ் அதிகமாக போடுவாங்க. பர்டிகுலராக என்னால் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி ப்ராடக்ட் நேம் பிராண்ட் அது சொல்ல முடியாது, பட் ஒயிட் க்ரீம்ஸ் மிக்ஸ் பண்ணி ப்ளூ ஜெல்ஸ் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணின டூத் பேஸ்ட் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டூத் பேஸ்ட் எப்படி நம்ம ஒவ்வொருத்தர் பல்லுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு வாட்டி யார்கிட்டையாவது ஒரு பல் மருத்துவரை வந்து போய் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டூத் பேஸ்ட்டை உங்களுடைய டூத் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய சலைவரி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு டூத் பேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் விசிட் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது.
அது மாதிரி ஆயுர்வேதிக் பேஸ்டு டூத் பேஸ்ட் இருக்குது, அப்புறம் டூத் பவுடர் இருக்குது. டூத் பவுடர்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்களெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப டூத் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாமா?
முதல் முன்னோர்கள் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து வேறங்க. இப்போ டூத் பவுடர் வந்து கண்டிப்பாக நாட் ரெக்கமெண்டட். டூத் பவுடரில் வந்து அதான் இந்த மாதிரி தேய்மானம், பல் தேய்மானம் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேறு, அவங்க வேப்பம் குச்சி கடிச்சு இது பண்ணினாங்க சாப்பிட்டாங்க, அதே மாதிரி கறித்தூள் வச்சு ப்ரஷ் பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. எதனால் அப்படின்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து வேறு. நம்மளை மாதிரி எல்லாமே இப்போ அவங்க சமைச்சி அதை ரீஃபைன் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. அவங்க எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் சாப்பிட்டதுனால, அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அவங்க சாப்பிட்றதுனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பிளே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம பல்லில் என்ன ஒட்டி இருந்தாலும் அந்த ஆப்பிள் வந்து எடுத்துரும். அதே மாதிரி இப்போ ஒரு கேரட்டே சாப்பிட்டோம் அப்படின்னாலும் பல்லில் ஒட்டி இருந்த உணவுப் பொருட்களில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து எடுத்துரும். ஸோ அதுவே செல்ஃப் கிளென்சிங்காக ஆக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம நவீன காலத்தில் சாப்பிட்ற இந்த பீட்சாஸ் பர்கர்ஸ் அதிலலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டியூட்ஸ் எடிட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இதை நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுக்கலை அப்படின்னா நம்ம சீக்கிரமாக அந்த டிகேக்கு உண்டான விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்படுவோம். ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட் எப்படி அப்படின்னா அதில் நீம் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நிறைய ட்ரேட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது. அவங்களுக்கு எது கரெக்டாக ஒத்து போகுதோ நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து விசிட் பண்ணி அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.
இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் என்ன பிரச்சனைகள் அப்படின்ட்டு, இப்போ முதியோர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ 50 வயசுக்கு மேலேயே சீனியர் சிட்டிசன் தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? ஏன்னா இப்போ பெண்களுக்கு 40 வயசுக்கு மேலே இந்த மெனோபாசல் டைம் போது அதை எடுங்க இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க, 40 வயசுக்கு மேலேயே இப்போ வந்து டோட்டல் பாடி செக்அப் போக சொல்கிறாங்க, அது மாதிரி முதியவர்களுக்குன்ட்டு பர்டிகுலராக இந்த பிரச்சனைகள் தான் ஏற்படும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்குதுங்களா?
முதியவர்கள்னு பார்த்தா பல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த 35-40 வயசு வரைக்கும், அதாவது பிறப்பிலிருந்து 10 வயசு வரைக்கும் என்ன கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்ருக்காங்களோ அது வரைக்கும் தான் பல்லுக்கு அது போகும். ஏன்னா 10 வயசுக்கு வரைக்குமே அந்த கால்சிஃபிகேஷன் ஆஃப் த டீத்துன்னு சொல்லுவோம், ஃபார்மேஷன் டீத் ஃபார்மேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ போனுக்கு மற்றபடி அந்த தேய்மானம் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து அவங்க எக்ஸ்டர்னல் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. பட் 50 வயசுக்கு மேலே அந்த 40 வயசு வரைக்கும் அவங்க ப்ராப்பராக ப்ரஷிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் காரை படிந்த பற்கள் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, இந்த மெனோபாசல் விமன் அவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா பல் வந்து மொபிலிட்டி இருக்கும், மைல்டாக ஆடுற தன்மை இருக்கும். அந்த ஆடுற தன்மை ஆடுற பற்கள் எதனால் வருது அப்படின்னா ஈறு பிரச்சனையினால தான் வருது. இதை தவிர்த்து பல்வேறு காரணங்கள் இருக்குது நிறைய. நம்மளுடைய நார்மல் லைஃப்லேயே இப்போ ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இருக்கிற அந்த டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்னால பல்லுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம்.
அப்புறம் டாக்டர், இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது பார்க்குறோம், பேசும்போதே வந்து ப்ளீட் ஆகும், சில பேருக்கு கரை அங்கங்கே இருக்கும், நமக்கே அதை பார்க்கும்போது ஒரு அருவறுப்பாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது தெரியுமா என்னங்கிறது தெரியாது. பட் அந்த ஓரல் ஹைஜீன் வரும்போது ஏன் அவங்க வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல? ஏன்னா சின்ன பிள்ளைங்களை விடவும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல் நிறைய காரை இதெல்லாம் படிஞ்சிருக்குது. அது எடுத்தால் ஒருவேளை பல்லுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிரும் அப்படின்ட்டு எடுக்காமலே விட்டுருவாங்களா? வாய் துர்நாற்றம் வேற இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
காரை படிகிறது அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காரை படிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் வந்து ஒரு மாதிரி டார்டார் டார்டார் அப்படின்றது வந்து ஒரு கால்சிஃபைட் டெபாசிட், ஹார்ட் கைண்ட் ஆஃப் டெபாசிட் தான் டார்டார். பிளாக் அப்படின்றது வந்து எப்பயுமே எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மைல்டாக ஒரு ஃபில்ம் லைக் சாஃப்ட் ஒரு 1 mm, 0.1 mm லேயர் மாதிரி எல்லா டூத்துலையுமே படிகிறது தான் பிளாக். இந்த பிளாக்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பாக்டீரியல் காலனைசேஷன், நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருட்கள்லேருந்து வர பாக்டீரியல் காலனைசேஷன் தான் பிளாக். இட்ஸ் அ சாஃப்ட் டெபாசிட். இந்த சாஃப்ட் டெபாசிட்டை நம்ம ஃப்ரீக்வெண்ட் மவுத் வாஷிங்கோ இல்லை கிளென்சிங்கோ பண்ணுறோம், ப்ரஷிங் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இந்த பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஆனால் ரொம்ப லாங்கர் டியூரேஷன், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ப்ரஷ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரஷிங் குறையுது, கிளென்சிங் ஹேபிட் வந்து கம்மியாக இருக்குது. அந்த குறைவாக இருக்கிற டைமில் தான் இந்த பிளாக் ஆனது வந்து ஹார்ட் ஆகி டார்டாராக மாறுது. இந்த டார்டார் வந்து எப்படின்னா எல்லோ ஸ்டெயின்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் இருக்கும். ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் எதனால் வருதுன்னா டீ, காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் ஸ்மோக்கிங், லிக்கர் கன்சம்ஷன், இந்த மாதிரி வேரியஸான ஹேபிட்ஸ்னால தான் இந்த ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் வருது. கிரீன் ஸ்டெயின்ஸ் பார்ப்பீங்க, ஒரு சில க்ரீனிஷ் டெபாசிட்ஸ், இதுவும் பாக்டீரியல் ப்ளஸ் ஃபங்கல் காலனைசேஷன். அதாவது ரொம்ப நாட்களாக பல் மருத்துவரை பார்க்காம க்ளீன் பண்ணாமல் நம்ம சலைவரி கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, நம்மளுக்கு சலைவாக இருக்குது. இந்த சலைவாக எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மவுத்தில் இருக்கிற 3 சலைவரி கிளான்ஸ்னால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த சலைவரி கிளாண்டுக்குள்ளே சலைவாக ப்ரொடியூஸ் ஆகும்போதே சால்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சில சால்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சால்ட்டும் இந்த டெபாசிட்ஸும் சேரும்போது என்ன ஆகுனா ஹார்ட் டெபாசிட்ஸா கிரீனிஷ் டெபாசிட்ஸா பாக்டீரியல் காலனைசேஷன் மாதிரி மேலே போய் அக்யூமுலேட் ஆகும். இது இல்லாமல் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஸ்டெயின்ஸ் அப்படின்னா ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் இன்னொரு சிலருக்கு பார்க்கலாம். ஃப்ளூரைடோடைய ட்ரிங்கிங் வாட்டரில் ஃப்ளூரைட் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது ஒரு சிலருக்கு, அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் வரலாம். அதே மாதிரி ஃப்ளூரைட் அதிகமாக இருந்ததுனாலும் ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் வரலாம். 7 ppm சொல்லுவோம், இதுதான் ஃப்ளூரைட் குவான்டிட்டி ட்ரிங்கிங் வாட்டரில். இது கவர்மெண்ட்டே போட்டு அனுப்புவாங்க, பட் சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதில் வந்து இந்த ஃப்ளூரைடில் வந்து கவர்மெண்ட் என்ன தான் பார்த்தாங்க அப்படின்னாலும் ஒரு சில இடத்துலலாம் மிஸ் ஆயிருது. ஸோ இது வந்து ஜெனட்டிக்கல் கம்போசிஷன் வழியாக அதே மாதிரியே வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து குழந்தை, அதாவது கருவில் இருக்கும்போது தாய் வந்து அதே மாதிரி டெட்ராசைக்ளின்ஸ் அந்த மாதிரி அப்டக்டட் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் படியலாம். ஒரு சிலருக்கு ப்ளூஇஷ் ஸ்டெயின்ஸ் கூட இருக்கும். இது வந்து எப்படின்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், ஒரு டிசீஸ். RH நெகட்டிவ் மதருக்கு RH பாசிட்டிவ் சைல்டு பிறக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், ப்ரௌன் ஸ்டெயின்ஸ். பட் அது மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து இராடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. RH நெகட்டிவ் மதர்னா மொதவே இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி கம்பேட்டபிலிட்டிக்காக இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப ரிமோட் பிளேசஸ், ரொம்ப ரூரல் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டெயின்ஸ் வருது. பட் ரொம்ப இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்டெயின்ஸோ கிரீன் ஸ்டெயின்ஸோ இந்த மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரென்சிக் ஸ்டெயின்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால படியக்கூடிய ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவபிள் தான், எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். வாய் துர்நாற்றம் அப்படின்னா திருப்பி அதுக்கு ஒரு 7 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சொத்தப்பல்னாலையும் இருக்கலாம். சொத்தப்பல்னால ஏன் வருது அப்படின்னா இந்த சொத்த இடுக்குகளில் போய் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டானது வந்து இம்பேக்ட் ஆயிருச்சு, மாட்டிருச்சு அப்படின்னா சொத்தையினால ஒரு மவுத் ஆர்டர் வரலாம். ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடாம இருந்தோம், மார்னிங் இப்போ ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம், திருப்பி மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்றோம், அதை விட்டால் திருப்பி 4 மணிக்கு சாப்பிட்றோம், அப்புறம் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணும்போது, நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து கீட்டோன் பாடிஸ்ன்னு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கீட்டோன் பாடிஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரூட்டி ஆர்டர், ஒரு மாதிரி ஒரு பேட் எமானுவேட்டிங் ஸ்மெல் அந்த மாதிரி நம்ம வாயில் கொடுக்கறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால லாங் டைம் டியூரேஷன் ஸ்டாவேஷன்னால அந்த ஸ்மெல் வரலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக்கோ கால்குலஸோ ரொம்ப டார்டாரோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த டார்டார் அதிகமாக ஆகிறதுனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டார்டார் எங்கே படியும் அப்படின்னா கம்ஸும் டீத்தும் சேர்ற இந்த சி ஷேப்ட் ஏரியாவில் தான் படியும். சி ஷேப்ட் ஏரியாவில் படியும் போது ஆட்டோமேட்டிக்காக கம்ஸ் ஆனது வந்து கொஞ்சம் ரெசீட் ஆகும், அதாவது பல்லை விட்டு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் தள்ளி போகும். பல்லை விட்டு கம்ஸோடைய அட்டாச்மெண்ட் தள்ளி போச்சு அப்படின்னாலுமே இந்த கம்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகும், அந்த இடத்துல போய் திருப்ப நம்ம பாக்டீரியாலாம் அக்யூமுலேட் ஆகி மைல்டாக ப்ளீடிங் வந்து இன்டியூஸ் பண்ணும். இதுதான் அந்த ப்ளீடிங் கம்ஸ்க்கு உண்டான ரீசன். இன்னொரு விஷயம் வாயிலிருந்து ஸ்மெல் வரதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ், அல்சர்ஸ், அசிடிட்டி, ஒரு வேறு ஏதாவது இரிட்டபிள் பவுல் சில்ட்ரோம்னு சொல்லுவோம், பவுல் டிசீசஸ் இருக்குது, கிட்னி மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே இந்த வாய் துர்நாற்றம் வர்றது ரொம்ப இயற்கையான விஷயம். அண்ட் வாயை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக இந்த ஸ்டெயின்ஸோ இல்லை வாய் துர்நாற்றமோ இருக்கிறவங்க டென்டிஸ்ட்டை பார்த்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியோ 1 இயர்க்கு ஒரு வாட்டியோ கிளீனிங் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப அவசியமான விஷயம்.
இப்போ நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகள் அப்புறம் ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் அவங்களுக்கு வந்து பல்லு விழக்கூடிய அபாயம் இருக்குதா?
சர்க்கரை நோயாளிகள் ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பல்லு விழக்கூடிய அபாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்லை கேர் பண்ணிக்காதவங்களுக்கு இருக்குது. யூஸ்வலாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா எல்லாமே அவங்களுடைய ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் எதுவும் எடுத்துக்காத பட்சத்தில் கம்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகிறது, அதே மாதிரி போன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைல் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். யூஸ்வலாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களை வந்து டயக்னோஸ் பண்ணுறதே வந்து ஒரு சிலர் வந்து டென்டிஸ்ட் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. அது எதனாலன்னா இந்த மாதிரி மொபிலிட்டி இருக்கிற கண்டிஷன் டயபெட்டிஸ் வந்து மொபிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு உண்டான சிகிச்சைகளும் அதே மாதிரி டென்டிஸ்ட் கிட்ட வந்து ப்ராப்பர் கிளீனிங் 1 இன் 8 மந்த்ஸ் ஆர் 1 இயர் கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பல்லு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்லு பிரச்சனை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் அதிகமாக வரும். ஏன்னா அவங்க எடுத்துக்கிற மெடிக்கேஷன்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பல்லு எடுக்கக்கூடிய நிலைமையிலலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலர் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஹைப்பர்டென்ஷன் அசோசியேட்டட் ஆளுங்க இவங்களுக்குலாம் எப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் நிறுத்தாமல் இருக்கணும் நிற்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ்ன்னு கொடுப்போம். ஸோ இது வந்து எப்படின்னா உடம்புல வந்து சீராக ரத்தம் எப்பயுமே ஓடிட்டுருக்கணுன்றதுக்காக இந்த ட்ரக்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பல் எடுக்கும்போது இந்த ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸில் இருந்தாங்க அப்படின்னா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல் எடுத்தால் ரத்தம் வந்து நிற்கணும். ஸோ அந்த டைமில் இந்த ட்ரக்கை அவங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி ஒரு 3 நாள் நிறுத்திட்டு வந்து பல் எடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி கிளீனிங் பண்ணும்போது ஒரு 3 டேஸ் நிறுத்திட்டு வந்து கிளீனிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிளட் கிளாட்டிங் இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபயபிளாக இருக்கும்.
நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னீங்க நம்ம 10 வயசுக்கு உள்ளேயே வந்து பல்லெல்லாம் முளைச்சிறதுனால அதுக்கப்புறம் அந்த கால்சியம் குறைபாடுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மெனோபாசல் ஏஜ் அந்த விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஆயிருச்சுன்னு சொன்னாலும் கூட மொபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இந்த பல்லை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கணும்?
மொபிலிட்டி குறையணும் அப்படின்னா அவங்க தான் இதே மாதிரி இதை நார்மல் கிளீனிங் ஹேபிட் இந்த டிகே இல்லாமல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலுமே மெனோபோசல் விமனுக்கு வந்து மெனோபோசல் விமனுக்காகன்னு சொல்லி இந்த மொபிலிட்டி ப்ராப்ளம் வராது. அவங்களுடைய மற்ற சிறு சிறு குறைபாடுகள்னால தான் இந்த மொபிலிட்டி ப்ராப்ளம் வருது. அதாவது ரொம்ப நாள் இந்த கிளீன் பண்ணாமல் இந்த காரை படியறது இப்படியெல்லாம் விட்டாங்க அப்படின்னா தான் மொபிலிட்டி ப்ராப்ளம் வருது. சரியா, 30 இயர்ஸ்க்கு மேலே டெபாசிட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கிளீன் பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பல்லுக்கு நடுவில் ஒரு மாதிரி ஸ்பேசிங் ப்ராப்ளம் மாதிரி கிரியேட் ஆகும். அது வேணால் நடக்கலாம். அது கூட மெனோபாசல் விமன் எல்லாருக்குமே இது வருது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிளீனிங்லாம் சரியாக பார்க்காம அவங்க அத்தனை நாள் சரியாக கவனிக்காமல் திடீர்னு வந்து அந்த டைமில் வந்து அட்டென்ஷன் கொடுத்து பார்க்கறதுனால அது ரொம்ப பெருசாக தெரியுது, அவ்வளோதான்.
அப்புறம் வயதானவர்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹலிட்டோசிஸ், வாய் துர்நாற்றம். இதனாலன்னு பார்த்தீங்கன்னா டென்ச்சர் பல்செட்டு போடுறதுனால அதை சில பேர் ப்ராப்பராக கிளீன் பண்ணுறது இல்லை. அது எப்படி கிளீன் பண்ணுறது? பல்செட் வச்சுருக்கவங்க அவங்க மேற்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை அவங்க என்ன, பல்செட் எப்படி பாதுகாக்கணும், சுடுதண்ணியில் போடணுமா தண்ணியில் போடணுமா ராத்திரி தூங்கும்போது போடலாமா, அதெல்லாம் வந்து ஒரு டென்டிஸ்ட் ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க.
பல்செட் போட்டிருக்கிறவங்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா ஒரு பல்செட் போடுறோம் கழட்டி மாற்ற மாதிரி பல்செட்டுகள்லேயே இப்போ நிறைய வகைகள் வந்துருச்சு டென்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதிலே நிறைய வகைகள் வந்துருச்சு. ஃபிக்ஸட் டைப் ஆஃப் டென்ச்சர்ஸ் போட்டுக்கிறவங்க நார்மல் இந்த ப்ரஷிங் டெக்னிக் பண்ணாலுமே போதும். செராமிக் டைப் ஆஃப் டூத் போட்டிருக்கிறவங்க ஃபிக்ஸட் டைப் ஆஃப் டூத் போட்டிருக்கிறவங்க நார்மல் ப்ரஷிங் ஹேபிட் லைக் நார்மல் பர்சன்ஸ் பண்ணாலுமே போதும். ஆனால் கழட்டி மாற்ற மாதிரி செட்டு ஒரு சிலருக்குலாம் பார்த்துருப்போம், டோட்டலாகவே பல் இருக்காது, மேல் செட் தனியாக கீழ் செட் தனியாக போட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில பல் இருக்காது, அந்த மாதிரி அந்த ஒரு சில பல்லுக்கு மாத்திரம் ஒரு பல் செட் மாதிரி போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்ட அப்புறமா வீட்டில் இருந்தாங்க இல்லை ஃபங்க்ஷன் எங்கே போனாங்க அப்படின்னாலும் சாப்பிட்ட உடனே இமீடியட்டாக அந்த டென்ச்சர்னுடைய பல்செட்னுடைய பின்புறம் எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் தங்காமல் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் வாட்டரில் ஜஸ்ட் காமிச்சிங்க அப்படின்னாலுமே போதும். வீட்டுக்கு நைட்டு எப்பயுமே கம்பல்சரி நைட்டு அந்த பல்செட் வந்து கழட்டி வச்சுட்டு தான் தூங்கணும். கழட்டி எங்கே வைக்கணும்னா டென்ச்சர் பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு டென்டிஸ்டே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டென்ச்சர் பாக்ஸஸில் நார்மல் வாட்டரில் நீங்கள் எப்படி உங்கள் பல்லுக்கு ப்ரஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டென்ச்சர் ப்ரஷஸ்ன்னு விற்கிது. ஸோ அந்த டென்ச்சர் ப்ரஷஸ் வாங்கி மைல்டு டிட்டர்ஜென்ட் சோப், வேறு இந்த ஹைலி ஹெவி டிட்டர்ஜென்ட் சோப்லாம் வேண்டாம். அதே மாதிரி நம்ம டூத் பேஸ்ட் போட்டு தான் டென்ச்சருக்கு ப்ரஷ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. நார்மல் ரொம்ப மைல்டு நம்ம பாடி கிளென்சிங் சோப் அந்த சோப்ஸ் போட்டு மைல்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே போதும். நார்மல் வாட்டரே மோர் தேன் எனஃப். கோல்டு வாட்டரில் தான் போடணும், ஹாட் வாட்டரில் தான் போடணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது.
இப்போ பெரியவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பல்லு நொறுங்கிருச்சு அப்படின்றாங்க, பல்லு உடஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அது பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே விட்டுருவாங்க, பாதி பல்லு இருக்கும், பாதி பல்லு அது சாப்பாடுக்குள்ளேயே முழுங்கியிருப்பாங்க, இல்லை வெளியே வந்துடும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
சாப்பிடும்போது மெயினாக பல்லு உடையறதுக்கு ரீசன் வந்து ஸ்டோன்ஸ், ஏதாவது சாப்பிடும்போது ஸ்டோன்ஸ் கடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் அந்த மாதிரி சாப்பிடும்போது பல்லு உடையறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய. அந்த மாதிரி பல்லு ஏதாவது உடஞ்சிதுன்னு அப்படின்னா பல்லில் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ், ஒரு பல்லில் நிறைய கைண்ட் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது, வெர்டிக்கல் ஃப்ராக்சர் சொல்லுவோம், ஹொரிசான்டல் ஃப்ராக்சர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பல் மருத்துவரை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃப்ராக்சர்ஸ் நடந்திருக்கிற பட்சத்தில் அவங்க ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்ஸ் தருவாங்க, சொல்லுவாங்க இதுக்கு ஏதாவது ரூட் கேனால் பண்ணணுமா, இல்லை வந்து ஃபில்லிங்ஸே மோர் தேன் சஃபிஷியண்டா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பல்லு உடஞ்சதுக்கு பண்ணணுமோ இமீடியட்டாக பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பெயின்னு வரும்போது ஒன்றா பல்லு எடுக்கணும், இல்லைனா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா அது பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் டூத்தை. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் டென்டிஸ்ட் கொடுப்பாங்க, பட் இமீடியட்டாக போய் பார்த்துக்கிறது நல்லது.
முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிறைவாக முதியவர்களுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவங்க மேற்கொள்ளணும்?
முதியவர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதே மாதிரி ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மற்ற ப்ராப்ளம்ஸ் கோயாகுலோபதிஸ், பிளட் ரிலேட்டட் டிஸ்ஆர்டர்ஸ் அவங்க, அப்புறம் கேன்சர் பேஷண்ட்ஸ் மாதிரி எந்த தரப்பான மக்களாக இருந்தாங்க அப்படின்னாலும் 6 months ஒரு வாட்டி அவங்களுடைய ஃபேமிலி டென்டிஸ்டோ இல்லை லோக்கல் டென்டிஸ்டோ பார்த்து என்ன ஓரல் ஹைஜீன் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கவுங்க பல்லுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிட்டு அட்வைஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு ப்ரஷிங் ஹேபிட் நார்மலாக போத் டைம்ஸ் மார்னிங் அண்ட் நைட் கரெக்டாக ப்ரஷ் பண்ணிட்டு அந்தந்த டைமுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிரிசில்ஸ்லாம் ஃப்ரீ ஆச்சுன்னா கரெக்டாக ப்ரஷிங் டெக்னிக்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ப்ளீடிங் கம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்டெயின் ரிமூவல்லாம் டெபாசிட் ரிமூவல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அண்ட் இதை மாதிரி இருந்தவங்க எல்லாரும் கம் மசாஜும் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா சும்மா ஒரு கம்ஸ் லைட்டை பிடிச்சி அமுத்தி விட்டோம், மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலுமே அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் இந்த டென்டல் ஏரியாலாம் நல்லா சீராகி நல்லபடியாக இருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கேஷன்ஸ் போடுறவங்க கரெக்டாக நிறுத்தாமல் டயபெட்டிஸ் இருந்தோம் அப்படினாலும் சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு, ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் பிபியை நார்மலாக மெயின்டைன் பண்ணிவிட்டு, ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் ரூமடாய்டு ஃபேக்டரை வந்து கரெக்டாக லோ லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே மோர் தேன் எனஃப்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
தேங்க்யூ. நன்றி.
முதியவர்களுக்கு பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னாங்க பல் மருத்துவர் தேவி தினேஷ் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.